வணக்கம் நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாய சமுதாய வானொலி. நேயர்களை, இன்றைக்கு நம் நிலையத்திற்கு பயிர் மகசூலில் ஏற்படும் நுண்ணூட்ட பற்றாக்குறை பற்றியும் அவற்றின் வேளாண்மை பற்றிய தகவல்களை கூற வந்திருக்காங்க. மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் சித்தேஸ்வரி அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம். என் பேர் சிதேஸ்வரி. பேராசிரியா மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கடந்த 24 வருடங்களாக பணியாற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயிர்களில் நுண்ணூட்ட சத்துக்களோட பங்கு என்ன, ஏன் நம்ம நுண்ணூட்ட சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த சத்துக்கள்னால பயிர்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, இல்லை அதனால் மகசூல் ஏதாவது நமக்கு அதிகமாக கிடைக்குமா, மகசூல் அதிகமாக கிடைக்கும் போது வருமானமும் தரமும் மேம்படுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நான் இன்னைக்கு உங்ககிட்ட இதை பற்றி பேச வந்திருக்கேன். கடந்த 24 வருடங்களில் நான் என்னோடய எம்எஸ்சி பிஹெச்டி ரெண்டு டிகிரிலையுமே வந்து இந்த நுண்ணூட்ட சத்தை பற்றி தான் ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்கேன். அதில் தான் இப்போது நான் பணிபுரிந்துட்டும் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா, நம்ம பசுமை புரட்சின்னு பார்த்திங்கன்னா 1950 நம்ம பசுமை புரட்சி பற்றி பேசிகிட்ருக்கோம். அந்த பசுமை புரட்சி அன்றைக்கி நம்ம ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இருந்த நிலைமையில் நம்ம வந்து இருந்த மக்கள் தொகைக்கு நம்ம உணவு அளிக்கணும், இது மட்டும்தான் நம்மளோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அப்போ அதுக்கு நம்ம எந்த அளவில் நம்ம உரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம அன்றைக்கி கவலைப்பட்டோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உர பரிந்துரைகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சி பலதரப்பட்ட பயிர்கள்லேயும் நம்ம மகசூலை அதிகரித்தோம். இன்றைக்கி நம்ம நிலைமை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து மகசூல் அதிகமாக எடுக்கிறோம், ஆனால் அதுக்கு நல்ல விலை கிடைக்கிறதில்ல, அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கோம். அப்போ வந்து இந்த மகசூல் ஏன் அதிகரித்ததோடு மட்டும் நின்னது, ஏன் நல்ல விலை கிடைக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நம்ம வந்து தரத்தை சொல்லலாம், இந்த பொருளோட தரம்னு ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது வந்து அன்னைக்கு நம்ம இடையே இருந்த நோயோ இல்லை சத்து பற்றாக்குறையோ வந்து நம்ம வந்து அதிக அளவில் நமக்கு வந்து இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்கள்லேருந்து விலங்குகள்லேருந்து மண் பயிர் எல்லாத்துலேயுமே சத்து குறைபாடுகள் வந்து அதிக அளவில் காணப்படுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால மண்ணே நமக்கு வந்து அதிகமாக இந்த சத்துக்கள் இல்லாத இருக்கிறதுனால நமக்கு மகசூல் குறையுது. மகசூல் குறையிறதோட அந்த தரமும் சேர்ந்து குறைஞ்சி போயிடுது. அப்போ அந்த தரமில்லாத விளை பொருட்களை வந்து நம்ம வந்து உணவாக பயன்படுத்தும் போது நமக்கு தேவைப்படுறதும் சரி, விலங்கினங்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களும் கிடைக்காம போயிடுது. அப்படி கிடைக்காம போகிறதுனால தான் நமக்கு இன்றைக்கி வந்து நிறைய நோய்கள் வந்து நமக்கு பொதுவாக வந்து நம்ம லேடிஸ் இதில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து, இது ரெண்டும் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து பெண்களுக்கு வந்து தேவைப்படுது. இந்த ரெண்டு சத்துக்களும் குறைவாக ஆச்சுன்னா நம்ம அனிமியான்னு சொல்லுவோம், அது ரத்த சோகை நோயின்னு சொல்லுவோம். இந்த அயன் இரும்பு சத்துங்கிறது வந்து ஒரு நுண்ணூட்டம். இந்த நுண்ணூட்டம் வந்து இன்றைக்கி அதிக அளவில் சாப்பிட்ற உணவு வகையில் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த ரத்த சோகை வந்து இன்றைக்கி 160-170 பேருக்காவது ரத்த சோகை வந்து பெண்களுக்கும் சிறு குழந்தைங்களுக்கும் அதிக அளவில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த நுண்ணூட்டங்களை பற்றி வந்து இவ்வளோ பேசுகிறோம். அதுவும் இந்த கடந்த 10-15 வருஷங்களாக தான் நம்ம வந்து இந்த நுண்ணூட்டங்களை பற்றி வந்து ரொம்ப நுண்ணூட்டம்னு பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த நுண்ணூட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 நுண்ணூட்டங்கள் இருக்குது. ஆனால் பயிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 நுண்ணூட்டங்களை தான் மிக முக்கியமாக சொல்லலாம். அதுக்கு நுண்ணூட்டங்களை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்ன நுண்ணூட்டம்னா என்ன, அது வந்து மற்ற ஊட்டச்சத்துக்களோட எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து ஒரு 21 வகையான சத்துக்கள் வந்து தேவைப்படுது. அந்த 21 சத்துக்களில் பேரூட்டச்சத்துக்கள், இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள்னு 3 வகையாக நம்ம அந்த சத்துக்களை பிரிக்கலாம். இதில் வந்து பேரூட்ட சத்துக்கள்ங்கிறது இந்த தலைமணி சாம்பல் சத்துக்களை தான் நம்ம பேரூட்ட சத்துக்கள்னு சொல்கிறோம். அது வந்து நமக்கு அதிக அளவில் நம்ம வந்து பயிருக்கு தேவைப்படுது மகசூல் அதிகரிக்கிறதுக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள்ங்கிறது வந்து கந்தகம், கால்சியம், சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மக்னீசியம், இந்த 3 வந்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் தவிர நுண்ணூட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு 6 சத்துக்களை நம்ம குறிப்பிடலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு, துத்தநாகம், தாமிரம், மாங்கனீசு, மாலிப்டினம் மற்றும் போரான். இது ஆறையும் வந்து நம்ம வந்து நுண்ணூட்டங்கள்னு பொதுவாக சொல்கிறோம். இந்த ஆறு நுண்ணூட்ட சத்துக்களும் பயிருக்கு வந்து குறைவான அளவிலே தேவைப்பட்டாலும் மிக முக்கியமாக தேவைப்படுது. பயிர் மகசூல்லையும் சரி, தர மேம்பாட்டுலேயும் சரி, இது மிக முக்கியமாக தேவைப்படுறதுனால இந்த சத்துக்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு வந்து ஏன் நம்ம நுண்ணூட்ட சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட மண் வளம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து நம்ம வந்து வீடுகளில் வந்து விலங்கினங்கள், மாடு ஆடு எல்லாமே வச்சுருந்தோம். அப்போ நம்ம வந்து தேவையான தொழுவுரம், நம்ம பயிர் கழிவுகள் இதெல்லாமே நமக்கு இருந்ததை வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் நம்ம வயல்கள்லையே. அதனால் பார்த்திங்கன்னா இந்த அங்க கரிமம் அப்படிங்கிறது, இந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க, அது அதிகமாக இருந்துட்டு இருந்தது. அதனால் நமக்கு வந்து எந்த சத்து குறைபாடுமே பெரிதான அளவில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தலை. ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட 100க்கு ஒரு 10 பேர் கூட நம்ம வந்து மாடு ஆடு எல்லாம் வச்சிருக்கிறதுல, 90 பேர் வந்து நம்ம வந்து வெளியிலிருந்து தான் வாங்கி இந்த அங்க உரங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம். நம்ம பண்ணையில் கிடைக்கிற அங்ககோரங்களை வந்து நமக்கு வந்து மிக குறைந்த அளவிலேயே இருக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு செய்யறது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த அங்ககோரங்களை போடாததும், ரெண்டாவது உயர் விளைச்சல். இப்போ நமக்கு பக்கத்து காட்டுக்காரர் வந்து நம்மளோட அதிகமாக மகசூல் எடுக்கிறாருன்னா அவர் என்ன ரகம் யூஸ் பண்ணாரு, என்ன ரகத்தை பயன்படுத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ரகத்தையே நம்மளும் திருப்பி வந்து பயன்படுத்துறது. அந்த மாதிரி அந்த ரகத்தை பயன்படுத்துறது தப்பில்லை, பட் அந்த ரகத்துக்கு என்ன உரச்சத்து கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்காம வெறும் இந்த மணிச்சத்து, சாம்பல் சத்து, தலைச்சத்துன்னு மட்டும் நம்ம போட்டுட்டே இருந்ததுனாலையும் கடந்த 20-25 வருடங்களா நம்ம இந்த மாதிரி மகசூலை பத்தி மட்டுமே கவலைப்பட்டுட்டு உரங்களை, பேரூட்ட உரங்களை மட்டுமே பயன்படுத்திட்டு ஒரே நிலத்துல நம்ம வந்து முன்னாடியெல்லாம் ஒரு பயிர் இல்ல ரெண்டு பயிர் எடுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த காய்கறி பயிர் செய்யும் போது நம்ம விளைச்சல் அதிகமா இருக்கணும், வருமானம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கறக்காக ஒரே நிலத்தை நம்ம திரும்பி திரும்பி நம்ம தொடர்ந்து நம்ம பயிர் செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா அதுக்கான பயிர் செய்யறதுல தப்பில்லை, ஆனா அதுக்கான உரங்களை கொடுக்கறமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். நம்ம அந்த மாதிரி கொடுக்காம இருக்கிறதுனாலையும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்ங்கிறது வந்து மிக குறுகிய அளவிலேயே தேவைப்பட்டாலும் இந்த சத்து குறைபாடு இன்னைக்கு பரவலாக எல்லா மாவட்டத்திலையுமே காணப்படுது. தமிழ்நாட்டு மண் வகைகள் மாவட்டங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு 45% மாவட்டங்களில் நமக்கு மண் பரிசோதனை செய்ததில் 45% பற்றாக்குறை வந்து துத்தநாகத்தில் காணப்படுது. இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா 10% தான். இந்த துத்தநாகம் தான் அதிக அளவில் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா போரான் சொல்லுவாங்க, அதாவது பொரிகம்னு நம்ம தமிழ்ல வந்து சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 19.9% பகுதிகளில் இந்த பற்றாக்குறை இருக்கு. அதுக்கு அடுத்த சத்து பற்றாக்குறையா நமக்கு வந்து தாமிரம்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து வந்து நுண்ணூட்ட சத்து வந்து பற்றாக்குறையா இருக்கு, அது வந்து 16.7% குறைபாடா இருக்கு. இதே அடுத்து பாத்தீங்கன்னா மத்த நுண்ணூட்டங்களான இரும்பு, மாங்கனீசு இந்த ரெண்டு சத்துக்குள்ள வந்து நமக்கு வந்து 10%க்கு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா மண்ணே வந்து அதிக அளவுல இந்த சத்துக்களை கொண்டிருக்கிறதுனால இந்த சத்துக்களோட அளவு வந்து மண்ணில் அதிகமாக இருக்கும், ஆனால் பயிருக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்காது. அது ஒன்று தான் அந்த ரெண்டு சத்துக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் துத்தநாகம், தாமிரம், போரான் இந்த மூணு சத்து பற்றாக்குறை தான் வந்து பரவலாக எல்லா மாவட்டங்களையும் காணப்படுறதுனால நம்ம இந்த மூணு சத்துக்களுக்கும் என்ன வகையான ஊட்டங்களை நம்ம பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பற்றி இந்த பகுதியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பார்த்தீங்கன்னா இந்த 6 ஊட்டச்சத்துக்களில் முதல் சத்தாக வந்து நான் வந்து துத்தநாகத்தை சொல்லுவேன். இந்த துத்தநாகம்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்து வந்து பொதுவாக வந்து எல்லா மண் வகைகள்லேயும் இந்த சத்து குறைபாடு காணப்படாது. சுண்ணாம்பு சத்து மிகுந்த நிலங்கள்லையும் நம்ம pH சொல்லுவோம், அதாவது மண் இயக்க நிலைன்னு சொல்லுவோம், அந்த மண் இயக்க நிலை அதிகமாக உள்ளது, அதாவது 8.5 மேலே இருக்கும் போதும் இந்த சத்துனுடைய பற்றாக்குறை வந்து எல்லா மண் வகைகள்லையுமே காணப்படுது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா, தமிழக மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா 75%க்கு மேலாக இந்த துத்தநாக சத்து பற்றாக்குறையானது விழுப்புரம், திருநெல்வேலி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் வந்து காணப்படுது. ஆனால் இதே மிக குறைவாக நம்ம காவிரி டெல்டா பகுதியான திருவாரூர் பகுதியில் 5% தான் இந்த துத்தநாக பற்றாக்குறை காணப்படுது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, திருவாரூர் மக்கள் வந்து துத்தநாகத்தினோட உபயோகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சத்தினோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துத்தநாக சத்து பார்த்தீங்கன்னா பயிர்களில் வந்து ஒரு 300 வகையான நொதிகளை இயக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்ச்சிக்கு, பயிர் வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஆக்சின், இண்டோலஸ்டிக் ஆசிட் அப்படிங்கிற ரெண்டு மூலக்கூறுகள், இந்த ரெண்டு மூலக்கூறுகளும் வந்து அதிகப்படுறதுக்கு இந்த சத்து வந்து நமக்கு தேவைப்படுது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த சத்து வந்து 1/100 மணிச்சத்து தேவையில் இதனோட சத்து தேவை வந்து நமக்கு எந்த பயிராக இருந்தாலும் வேண்டியதாக இருக்குது. நம்மளோட மண் இயக்க நிலை வந்து 6-8 இருந்தால் இந்த சத்து வந்து போதிய அளவில் பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவில் இருக்குது. இதனோட பற்றாக்குறை அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா நுண்ணூட்ட சத்துக்களுமே வந்து நம்ம நம்ம ஒரு இலைப்பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தாவரத்தோட பகுதி எடுத்துட்டோம்னா, அடிப்புற பகுதி, நடுப்பகுதி மற்றும் மேல் பகுதின்னு ஒரு மூணு வகையாக அதை பிரிக்கலாம். இதில் வந்து நம்ம மணிச்சத்து, சாம்பல் சத்து, தலைச்சத்து, இந்த மாதிரி பேரூட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து அடிப்புற இலைகளில் தான் வந்து அதனோட பற்றாக்குறையை காட்டும். இதே சமயத்தில் இந்த நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாகம், மாங்கனீசு, இரும்பு, தாமிரம், இந்த நாலு சத்துக்களும் நடுப்புற இலைகளில் தான் இதனோட பற்றாக்குறை அறிகுறிகளை வந்து காட்டி கொடுக்கும். இதுவே நம்மளோட இன்னொரு நுண்ணூட்ட சத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரான்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த போரான்கிற சத்து வந்து நுனி இலைகளில் தான் இதனோட பற்றாக்குறையை வந்து அதிக அளவில் காண்பிக்கும். ஸோ பயிரோட பகுதியை பொறுத்தே எந்த இடத்துல நமக்கு அந்த பற்றாக்குறை அறிகுறி தெரியுதோ அதை பொறுத்தே நம்ம ஓரளவுக்கு வந்து எந்த சத்து பற்றாக்குறை இது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இந்த பற்றாக்குறையோட முக்கிய அறிகுறியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலையோட அளவு வந்து சிறுத்து போயிடும் துத்தநாகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து இந்த இலை கணுவிடை பகுதின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஒரு கணுவிலிருந்து இன்னொரு கணுவுக்குள்ள நீளம், அந்த நீளம் வந்து இந்த துத்தநாகம் வந்து வளர்ச்சிக்குரிய ஆக்சிஜன் இண்டோலாஸ்டிக் ஆசிடை வந்து பாதிப்பு செய்கிறதுனால நமக்கு அந்த நீளம் குறைஞ்சி போயிடுது. அப்படி குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்து மாதிரி தான் நமக்கு வந்து இலைப்பகுதிகள் இருக்கும். அந்த மாதிரி கொத்து மாதிரி இருந்ததுனாவே நமக்கு இலையோட அளவும் சிறுத்து போயிடும், ப்ளஸ் நமக்கு அந்த தண்டு பகுதி, அந்த இலை கணுவிடை பகுதின்னு சொல்கிறதும் குறைஞ்சி போகும்போது ஒரே இடத்துலேருந்து எல்லா இலையும் தோன்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இலைகள் எல்லாமே வந்து இது பச்சையம் உற்பத்தி செய்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால பச்சையம் இழந்து மஞ்சள் நிறமாக காணப்படும். இந்த குறைபாடு வந்து இது பொதுவான அறிகுறின்னு நான் சொல்லுவேன். இதுவே பார்த்தீங்கன்னா பயிருக்கு பயிர் வந்து இந்த சத்தினுடைய பற்றாக்குறை வந்து வேறுபடும். முதல்ல பார்த்தீங்கன்னா, நெல்லுன்னு எடுத்துட்டிங்கன்னா நடவு செஞ்ச 30 நாளைக்குள்ளரை இந்த சத்தினுடைய பற்றாக்குறை தென்படும். இதை வந்து நம்ம வந்து கெய்ரா நோய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இலையினோட பகுதியில் மேல்புறத்தில் நம்ம ஆரஞ்சு கலரில் அந்த புள்ளிகள் வந்து தோன்றும். அந்த புள்ளிகள் ஒன்றிணைந்து அப்புறம் காஞ்சிரும். இதுதான் வந்து நம்ம துத்தநாகத்து வந்து நெல்லில் பார்த்தீங்கன்னா. இதே வந்து பார்த்தீங்கன்னா வாழையிலன்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் சொன்ன இலையோட பரப்பளவு குறைஞ்சி போயிடும். அப்போ சிறுத்து இலைகளாக இருக்கும், சிறிய இலைகளாக இருக்கும், ப்ளஸ் அந்த கண்ணுவிடை பகுதி குறையிறதுனால வாழை வந்து வளராமல் ரொம்ப குட்டையாகவே இருக்கும். அப்புறம் இலையெல்லாம் ஒரே இடத்துலேருந்து அந்த தண்டு பகுதியிலேருந்து ஒரே இடத்துல தோன்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அது வந்து துத்தநாக பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு ஒரு பயிருக்கும் இந்த பற்றாக்குறை அறிகுறிகள் வந்து வேறுபடும். ஆனால் பொதுவான பற்றாக்குறைன்னு பார்த்தீங்கன்னா, துத்தநாகத்துக்கு இலைகள் பச்சையம் இழந்து மஞ்சள் நிறமாகிறது, ரெண்டாவது இலைகள் வந்து சிறுத்து போயிடுது, மூணாவது வந்து இலை கணுவிடை பகுதி வந்து குறைஞ்சி போகிறது. இது மூணும் தான் எந்த பயிராக இருந்தாலும் உங்களுக்கு முக்கிய அறிகுறிகளாக இந்த துத்தநாக பற்றாக்குறைக்கு வந்து காணப்படும். இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம மண் வழியாகவோ இல்லை பயிர் தெளிப்பு மூலமாகவோ நம்ம வந்து இந்த சத்துக்களை வந்து அழிக்கலாம். மண் வழியாக நம்ம கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான பரிந்துரையாக 25 கிலோ துத்தநாக சல்ஃபேட்டு ஒரு ஹெக்டருக்கு, அதாவது ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்ஃபேட்டை வந்து நம்ம வந்து அடியுரமாக கடைசி உழவு செய்யும்போது நம்ம பயிருக்கு அழிச்சோம்னா, நம்ம மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மண் வந்து அந்த பர்டிகுலராக அந்த துத்தநாகத்தில் பற்றாக்குறையாக இருந்ததுன்னா நம்ம இந்த சத்துக்களை வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து அடியுரமாக கொடுக்கலாம். இல்லை நான் போட முடியல, நான் பயிர் செஞ்சிட்டேன் போடாமையே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பயிரில் இந்த மாதிரி இலை கணிவுடைய பகுதி குறைந்தோ இல்லை நடுப்பு இலைகள் மஞ்சள் அடைஞ்சோ போயிருந்ததுன்னா, அந்த சமயங்களில் நம்ம இலைவெளி தெளிப்பாக 0.5%, அதாவது ஒரு டேங்க்குக்கு 50 கிராம் ஜிங்க் சல்ஃபேட்டு, அதாவது துத்தநாக சல்ஃபேட்டை வந்து நீங்கள் கரைச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா, முத தடவை ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுங்க, அப்புறம் ஒரு வாரம் இல்லை 10 நாள் இடைவெளியில் உங்களுக்கு முத தடவை கொடுக்கும் போதே நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த முறை கொடுக்கலாம். 2 தடவையில் சரியாயிருச்சுன்னா மூணாவது முறை தேவையில்லை. இல்லை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சரியாகணும் அப்படின்னு நினைச்சோம்னா மூணாவது முறையும் நம்ம இந்த இலை தெளிப்பு வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது இல்லாமல் நம்ம அங்கக உரங்கள்னு சொல்கிறோம், பொதுவாகவே நம்மகிட்ட இருக்கிற நம்ம மாடு வச்சுருந்தாலோ இல்லை பயிர் கழிவுகளோ இல்லை கம்போஸ்ட் ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னாவோ, அது அந்த உரங்களை வந்து அங்கக உரங்களை வந்து நம்மகிட்ட இருக்கிற அளவு எவ்வளோவா இருந்தாலும் சரி இவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லை. பொது பரிந்துரையாக 10-12 டன்னுன்னு நம்ம சொன்னால் கூட ஒரு ஹெக்டருக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம போட்டோம்னா அதுவே வந்து இந்த சத்துக்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுட்டு வந்துடும். தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தோம்னா இல்லைன்னா தான் இந்த சத்து பற்றாக்குறை வந்து நமக்கு அதிக அளவில் தென்படும். அடுத்த சத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்துங்கிறது பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் பெண்களுக்கு வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்களில் இந்த இரும்பு சத்துங்கிறது மிக முக்கியமான சத்து அப்படின்னு சொல்லி, இரத்த சோகை நோய் உருவாகிறதுல இந்த இரும்பு சத்து வந்து மிக முக்கிய பங்களிக்குது. ஆனால் மண்ணில் இந்த இரும்பு சத்து வந்து அதிக அளவில் தான் இருக்குது, ஆனால் பயிருக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்து குறைபாடானது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து மிகுந்த நிலங்களில் இந்த சத்து குறைபாடு வந்து அதிக அளவில் காணப்படும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த சத்து வந்து சுண்ணாம்போட சேர்ந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்றமடைஞ்சு கிடைக்காமல் போயிடும். அதனால் இதனோட குறைபாட்டு அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இலை பகுதி வந்து முதல்ல மஞ்சளாக மாறும், அதுக்கப்புறம் வந்து இலை இடைப்பகுதி மட்டும் நல்லா அந்த மஞ்சள் கலர் ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து வெளுத்து போய் இன்டர்வெய்னல் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். அதில் பார்த்திங்கன்னா இலை நரம்பு பகுதிகளெல்லாம் வந்து நமக்கு வந்து பச்சையாக இருக்கும், ஆனால் நரம்பிடை பகுதிகள் வந்து நமக்கு மஞ்சள் அடைஞ்சு பின்னாடி பார்த்திங்கன்னா வெளுத்து வெள்ளையாக பேப்பர் மாதிரியே இருக்கும். பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு பயிரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மருதாம்பு கரும்பு பயிர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கரும்பு வெட்டி மருதாம்பு விட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாவே துளிரிலை வரது எல்லாமே வெளுத்து வெள்ளையாகவே தான் வரும். அந்த பேப்பரி அப்பியரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த இரும்பு சத்து பற்றாக்குறையை. இந்த பற்றாக்குறையை வந்து நமக்கு எல்லா பயிர்கள்லையுமே இது பொதுவாக காணப்படும். இந்த சுண்ணாம்பால் இந்த சத்து பற்றாக்குறை அதிகளவில் தோன்றதுனால இதை வந்து நம்ம லைம் இன்டியூஸ்டு அயன் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அயன் வந்து இந்த இரும்பு வந்து பச்சையம் உருவாததில் மிக முக்கிய பங்காற்றுறதுனால இந்த சுண்ணாம்பு அதை அந்த பங்கு ஆற்ற முடியாமல் பண்ணுறதுனால சுண்ணாம்பால் தூண்டப்பட்ட இரும்பு சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது தான் பெருமளவில் நம்ம எல்லா மாவட்டங்களையும் பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சத்து பற்றாக்குறை வந்து எல்லா மாவட்டங்கள்லேயுமே அதிகளவில் காணப்படுறது இல்லை. நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 40,000 சாம்பிள் மண் மாதிரிகளை வந்து இந்த 31 மாவட்டங்களில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்க 31 மாவட்டங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி நம்ம அதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அதிக அளவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை வந்து ஒரு 51% அளவில் காணப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பூர் அரியலூர் இந்த ரெண்டு மாவட்டங்களில் 20% வரைக்கும் இந்த சத்து பற்றாக்குறை வந்து காணப்படுது. இந்த குறைபாட்டு அறிகுறிகள் வந்து ஒரு ஒரு பயிருக்குமே நம்ம வந்து நான் சொன்னேன் வேறுபடும் சொன்னேன். இப்போ நெல்லுன்னு எடுத்துட்டிங்கன்னா இளம் இலைகள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு மஞ்சள் ஆகும், அதுக்கப்புறம் வெளுத்து வெள்ளையாகிடும். இதுதான் வந்து வெளுத்து காய்ந்து போயிடும். இதுதான் உங்களுக்கு வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை பயிர்களை எல்லா பயிர்கள்லையுமே நம்ம சொல்லலாம். கரும்பில் நான் சொன்ன மாதிரி வெள்ளையாக பேப்பர் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இலை பகுதிகள் பார்த்திங்கன்னா காடு பார்த்தோம்னா பச்சையாகவே இருக்காது, பச்சையம் இழந்து காணப்படுவது தான் இதனோட முக்கிய குறைபாட்டு அறிகுறியாக சொல்லலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரும்பு சல்ஃபேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு உரம் இருக்குது. இந்த இரும்பு சல்ஃபேட்டை வந்து நம்ம மண்ணில் அடியுரமாக நம்ம அழிக்கலாம். மற்ற உரங்கள் மாதிரி இந்த இரும்பு சல்ஃபேட்டை வந்து இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, மற்ற உரங்கள் மாதிரி இந்த இரும்பு சல்ஃபேட்டை தனியாக நம்ம போடவே கூடாது. இது கூட எப்போவுமே நம்ம வந்து அங்கக உரங்களை சேர்த்து தான் இடணும். ஏன் அந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரும்பு வந்து நம்ம ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அயனிகள் 2+ இருக்குங்க அயனிகள் தோற்றத்தில். அந்த அயன் அந்த ஃபெரஸ் ஃபார்மில் இருக்கும்போது தான் பயிருக்கு வந்து அது எடுத்துக்க முடியும், அதை பயன்படுத்திக்க முடியும். ஆனால் நீங்கள் நம்ம தனியாக போடும்போது அந்த ஃபெரஸுங்கிற ஃபார்ம் வந்து ஃபெர்ரிக்கு அதாவது 3+ மாறிடும். இப்போ அந்த ஃபெர்ரிக் ஃபார்ம்னு மாறும்போது உங்களுக்கு வந்து அது பயிருக்கு எடுத்துக்கூடிய நிலையில் இருக்காது. அதனால் உங்களுக்கு நீங்கள் இரும்பு சல்ஃபேட்டை போட்டிங்கன்னா கூட அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் எப்போவுமே நீங்கள் இரும்பு சல்ஃபேட் உரங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் ஏதாவது இருக்கிற அங்கக உரங்களை அதனோட சேர்த்து நம்ம லேசாக தண்ணி தெளித்து கட்டி வச்சுருந்து ஒரு வாரம் கழித்து நம்ம போடுறது வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இதுவே வந்து இப்போ சுண்ணாம்பு நிலங்களோ இல்லை வந்து நமக்கு வந்து இந்த உவர் நிலங்கள் கலர் நிலங்கள்னு நமக்கு ப்ராப்ளம் சாயில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நிலங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம பயிர் பல பயிர்கள் அந்த மாதிரி நேரங்களில் பயிர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இலைவெளி தெளிப்பு வந்து இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம பயன்படுத்தலாம். பயிர்களில் வந்து நம்ம தெரிஞ்சோன்னையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே 1% கரைசல் இரும்பு சல்ஃபேட்டு கரைசலை 0.1% சிட்ரிக் அமிலம்னு ஒரு இது இருக்குது, அந்த சிட்ரிக் அமிலத்தை வந்து நம்ம இது கூட கலந்து அங்கே வந்து எப்படி அங்கக உரங்களை பயன்படுத்தணுமோ அது மாதிரி இங்கே வந்து 0.1% சிட்ரிக் அமிலத்தை கலந்து நம்ம இலைவெளியாக ஒரு வார அறிகுறிகள் தோன்றிய பின்பு இலைவெளியாக ஒரு வார இடைவெளியில் 3 தெளித்தோம்னாவே இந்த சத்தினுடைய குறைபாட்டு அறிகுறிகளை நம்ம வந்து மேலாண்மை செய்யலாம். இங்கே சப்போஸ் எனக்கு இந்த சிட்ரிக் அமிலம்ங்கிறது என்னன்னு தெரியல, என்னால் எங்கேயும் போய் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற பழங்களான தக்காளி, பச்சை தக்காளி, எலுமிச்சம்பழம் இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிட்ரிக் அமிலம் வந்து அதிகளவில் இருக்குது. ஸோ ஒரு டேங்க்குக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கூட வந்து நம்ம சிட்ரிக் அமிலம் கிடைக்காத சமயங்களில் இந்த எலுமிச்சம்பழத்தை கூட நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம ஒரு டேங்க்குக்குன்னு கணக்கு வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த இலைவெளி தெளிப்பை வந்து நம்ம மேற்கொண்டோம்னா இந்த இரும்பு சத்து மேலாண்மை வந்து நம்ம செய்யலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் மாங்கனீஸ் சத்துன்னு ஒரு சத்து, நுண்ணூட்டங்களில் அந்த ஆறு நுண்ணூட்டங்களில் இந்த மூணாவது சத்து மாங்கனீஸ் சத்து. இந்த சத்து பற்றாக்குறை வந்து பொதுவாக வந்து நம்ம தமிழக மாவட்டங்களில் வந்து அதிக அளவில் காணப்படுறதில்ல, 20-30% வரைக்கும் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இந்த மாங்கனீஸ் சத்து குறைபாடு வந்து நமக்கு வந்து ஒரு 32% காணப்படுது. இதை அடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கை காஞ்சிபுரம் இந்த ரெண்டு மாவட்டங்கள்லேயும் ஒரு 20% வரைக்கும் இந்த மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை வந்து நமக்கு காணப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் மாங்கனீஸோட அளவு வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதுக்குன்னு ஒரு குறியீட்டு அளவுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனோட அளவு 2 PPM கீழே குறையும் போது இந்த சத்தினோட பற்றாக்குறை வந்து நமக்கு பயிர்கள்லையோ பயிர்களில் தோன்றும். அதனால் இந்த 2 PPM நம்ம மண்ணை டெஸ்ட் பண்ணும்போது மண்ணில் 2 PPM கீழே இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அடியுரமாக இந்த மாங்கனீஸ் சல்ஃபேட்டு உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். இல்லை நான் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தெளிப்பானா பண்ணணும், இலைவெளி தெளிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா 0.5% பயிரில் வந்து அறிகுறி தோன்றியதுக்கு அப்புறம் நீங்கள் மாங்கனீஸ் சல்ஃபேட் கரைசலை 0.5% நீங்கள் ஒரு வார இடைவெளியில் நீங்கள் தெளிக்கலாம். இதனோட பற்றாக்குறை அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா மாங்கனீஸும் வந்து இந்த பச்சையம் ஒளிச்சேர்க்கை போன்ற வினைகளில் வந்து உங்களுக்கு முக்கிய பங்காற்றுது. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நமக்கு சிம்டம் அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் தான் இதனோட அறிகுறியும் காணப்படும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து செம்பழுப்பு நிறப்புள்ளிகள் வந்து இந்த எல் பயிரில் வந்து அதிகளவில் இதனோட பற்றாக்குறை அறிகுறிகள் வந்து தோன்றும். ரெண்டாவது ரெண்டு பயிரை வந்து இந்த மாங்கனீஸ் பற்றாக்குறைக்கு வந்து நம்ம முக்கியமாக சொல்லலாம். ஒன்று வந்து எள்ளு. இந்த எள்ளு பயிரிடுறது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எள்ளு தான் அதிகமாக பயிரிடுறாங்க. அந்த மாதிரி எள்ளு பயிரிடுற போது இந்த மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது இங்கே வந்து இரும்புக்கு மாறாக நரம்பு எல்லாம் நமக்கு வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், இடைப்பட்ட பகுதியெல்லாம் பச்சை கலரில் மாறிடும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். நம்ம இலையை பார்த்தோம்னா ஒரு மஞ்சளும் பச்சையும் கலந்த விதமாக தான் நமக்கு வந்து இதனோட அறிகுறிகள் தென்படும். அடுத்த சத்தாக பார்த்திங்கன்னா தாமிர சத்துன்னு சொல்லலாம். இந்த தாமிர சத்துன்னு பார்த்திங்கன்னா இந்த சத்து வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 16.7% வரைக்கும் இந்த சத்து காணப்படுது. இதில் வந்து அதிக அளவில் நம்ம 40-50% வரைக்கும் இந்த சத்து குறைபாடு வந்து விழுப்புரம், திருநெல்வேலி, புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த 4 மாவட்டங்களில் 40-50% வரைக்கும் இந்த தாமிர சத்து பற்றாக்குறை காணப்படுது. இந்த தாமிர சத்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இதில் இந்த தாமிர சத்து இருக்கும். இது வந்து பூஞ்சானங்கள் உருவாக்கக்கூடிய கிருமிகளை வந்து கொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நம்ம பார்த்தோம்னா இந்த எலுமிச்சை பயிர்லெல்லாம் இந்த டைபாக் சிம்டம்க்கு நம்ம அந்த போடாக்ஸ் மிக்சரு அந்த மாதிரி இதெல்லாம் செய்வோம். அந்த தாமிர சல்ஃபேட்டு கரைசலை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதனோட முக்கிய பகுதியாக பார்த்தீங்கன்னா நுனி இலைகள் வந்து உங்களுக்கு நுனி பகுதி வந்து உங்களுக்கு வளைந்து குறுகி காணப்படும். இலைகளும் வந்து உங்களுக்கு இலைகளில் மஞ்சள் நிறமே தெரியாது, பச்சையாகவே தான் இருக்கும். அது டெஃபிஷியன்சியானு கூட நமக்கு வந்து பற்றாக்குறை அறிகுறியான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த நுனி வந்து நமக்கு பின்னோக்கி வளைந்து இலையெல்லாம் வந்து நமக்கு பின்னோக்கி வளைந்து காணப்படும். அப்போது இலைகளோட அளவும் சிறுத்து போகிறதுனால உங்களுக்கு வந்து கருகிரும். கடைசியில் நம்ம அதை கவனிக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இலைக்கருகள் ஏற்பட்டு இலைகள் வந்து நமக்கு வளர்ச்சி குன்றிடும். இதுதான் முக்கியமாக. இதே வந்து பயிர்களில் பார்த்திங்கன்னா மாம்பழத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய 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 இலைகளாக இருக்கும், ஆனால் காஞ்சி போயிருக்கும். அந்த சிம்டம் வந்து மாம்பழத்தில் இதை முக்கியமாக சொல்லலாம். ரெண்டாவது எலுமிச்சையில் வந்து இதனோட அறிகுறி வந்து முக்கியமாக அதிக அளவில் காணப்படும். பார்த்திங்கன்னா அந்த இளம் குருத்துகள் புதுசாக வரக்கூடிய அந்த குருத்து பகுதி வந்து உங்களுக்கு பின்னோக்கி வளைந்து காணப்படும். அது மாதிரி இருக்கிறது வந்து இந்த தாமிரத்தோட பற்றாக்குறை. இந்த தாமிரத்தோட பற்றாக்குறையை நம்ம மேலாண்மை செய்யணும் அப்படின்னா அடியுரமாக தாமிரம் சல்ஃபேட் வந்து 12 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் சில குறிப்பிட்ட பயிர்களுக்கு. பட் பொது பரிந்துரையாக நம்ம பார்த்தோம்னா 5 கிலோ தாமிர சல்ஃபேட்டை வந்து நம்ம அடியுரமாக கடைசி உழவு செய்யும்போது பண்ணலாம். அப்படி இல்லை பயிர்களில் தான் நம்ம அந்த அறிகுறிகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து 0.2% தாமிர சல்ஃபேட் கரைசலை வந்து பயிர்களில் அறிகுறிகள் தென்பட்டதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரம் தொடர்ந்து நம்ம வந்து இலைவெளி தெளிப்பாக கொடுத்தோம்னா இந்த சத்து குறைபாடு வந்து நம்ம மேலாண்மை பண்ணலாம். அடுத்த சத்து குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா போரான்னு நான் சொன்னேன். உங்களுக்கு தாமிரத்துக்கு அடுத்தது போரான் சத்து குறைபாடுங்கிறது தான் மிக அதிக அளவில் வந்து நம்ம தமிழக மாவட்டங்களில் வந்து காணப்படுது. இதில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் வந்து ஒரு 70% வரைக்கும் இந்த போரான் சத்து குறைபாடு காணப்படுது. இதை கடுத்து கோயம்புத்தூரில் ஒரு 56%, ராமநாதபுரம் பெரம்பலூர் மாவட்டங்களில் வந்து 40-45% இந்த போரான் சத்து பற்றாக்குறை வந்து காணப்படுது. இதை வந்து நம்ம எப்படி இந்த போரானோட முக்கியமான பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிர்களோட ஒரு சர்க்கரை பொருட்கள் பற்றிங்கிறது பயிர்களில் ஒரு முக்கியமான ஒரு தொழில் பயிர் வளர்ச்சியில் நடக்கிற விஷயம். அதை வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல இந்த போரான் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு அந்த மகரந்த குழல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது போலன் டியூப்னு சொல்லுவாங்க, அந்த போலன் டியூபோட இதில் வந்து இந்த போரான் வந்து ரொம்ப முக்கியமாக பங்காற்றுறதுனால நமக்கு வந்து காய் கனிகள் உருவாததில் இது முக்கிய பங்கு வகிக்குது. இதனோட குறைபாட்டு அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து இந்த பச்சை நிறம் இழந்து போகிறது, மஞ்சள் நிறமாக இருக்கிறது, இளம் இலைகள். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், போரான் மட்டும்தான் நமக்கு நுனி இலைகளில் இந்த சத்து குறைபாடுது. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லும்போது எல்லா நேரம் சொல்லிட்டு இருந்தேன், மஞ்சள் இலைகள் தான் இருக்கும், மஞ்சள் இலைகளாக இருக்கும், மஞ்சள் இலைகளாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஒரு சத்துக்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான மஞ்சள் இலைகள் வந்து ஒரு ஒரு பகுதிகளில் தோன்றும். இப்போ போரான்னு எடுத்துட்டோம்னா, போரான் சத்தோட பற்றாக்குறை பச்சையம் இழந்த இலைகளாக இருந்தாலும் அது நுனி இலைகள் மட்டும்தான் அந்த மாதிரி பச்சையம் இழந்து காணப்படும். அதாவது இளம் தளிர் இலைகள் அது மட்டும்தான் நமக்கு பச்சையம் இழந்து காணப்படும். மற்ற நடுப்புற இலைகளோ இல்லை அடிப்பகுதி இலைகளோ பச்சையாகவே தான் இருக்கும். இதுதான் நமக்கு முக்கியமான பற்றாக்குறை அறிகுறி. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருத்து உதிருதுன்னு சொல்லுவோம் நம்ம, அது வந்து இந்த போரான் பற்றாக்குறையினால் வர்றது. அடுத்தது வந்து பழப்பயிர்களில் பார்த்திங்கன்னா, எந்த பயிர்களாக இருந்தாலும் சரி, பழப்பயிர்கள், காய்கறி பயிர்கள், இதுகளை பார்த்திங்கன்னா நம்ம பழம் வந்து வெடிச்சு தான் இருக்கும். இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெடித்த பகுதிகள் அதிகமாக இருக்கும். மண்ணுக்கு அடியில் இருந்தாலும் பயிர் அந்த காய்கள் வந்து வெடித்து போய் காணப்படும். பழப்பயிர்கள்னு பார்த்திங்கன்னா, அந்த எல்லா பழப்பயிர்கள்லையுமே வந்து காய் வெடிப்பு அது வந்து அதிக அளவில் காணப்பட்டுச்சுன்னா அது வந்து இந்த போரான் சத்து பற்றாக்குறையினால் வருதுன்னு அர்த்தம். மக்காச்சோள பயிரில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, இது வந்து முக்கியமாக நமக்கு இந்த மகரந்த உருவாததில் அதிகமான பங்கு வகிக்கிறதுனால நம்ம இந்த சீட் செட்டிங்னு சொல்லுவோம், அதாவது விதை உற்பத்தியில் இது முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த போரான் சத்து குறைபாடாக இருந்தால் விதைகள் வந்து கருதில் அங்கொன்று இங்கொன்றுமாக தான் இருக்கும், ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி நிரம்பி இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இது போரான் சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி போரான் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா நம்ம வந்து 1 ஏக்கருக்கு 4 கிலோ போராக்ஸை வந்து அடியுரமாக கடைசி உழவு செய்யும்போது பண்ணலாம். இல்லை நம்ம பயிர்களில் தான் நம்ம அந்த சத்து பற்றாக்குறை தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம்னா, 0.2% போரான் போரிக் அமில கரைசல்னு சொல்லுவோம், போரிக் அமிலம் தான் நம்ம இதுக்கு பயன்படுத்தணும் இலைவழி தெளிப்புக்கு. அதை வந்து 0.2% போரிக் அமில கரைசலை வந்து நம்ம வந்து செடிகள் மேலே தெளித்து இந்த பற்றாக்குறையை வந்து நம்ம மேலாண்மை செய்யலாம். அடுத்த சத்துன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து 5 சத்துக்களை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த கடைசியாக இதில் நுண்ணூட்டங்களில் முக்கியமான சத்து அப்படின்னு பார்த்தோம்னா மாலிப்டினம் சத்துன்னு சொல்லுவோம். இந்த மாலிப்டினம் வந்து மற்ற நுண்ணூட்ட சத்துக்கள்லேருந்து ஒரு விஷயத்தில் வேறுபட்டு தான் காணப்படும். ஏன்னா நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா நுண்ணூட்ட சத்துக்களுமே 6லிருந்து மண்ணோட இயக்க நிலை, அதாவது பிஹெச் வந்து 6லிருந்து 7 வரைக்கும் இருக்கிற நிலமையில் எல்லா சத்துக்களுமே நமக்கு வந்து அதிக அளவில் பயிருக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். ஆனால் இந்த மாலிப்டினம் மட்டும் பிஹெச் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா 6க்கு கீழே போகும்போது இந்த மாலிப்டினம் பயிருக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்காது. பயிருக்கு 8க்கு மேலே பிஹெச் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாலிப்டினம்ங்கிற சத்து வந்து பயிருக்கு தேவையான அளவில் இருக்கும். இதுதான் வந்து மற்ற நுண்ணூட்டங்களுக்கும் இந்த மாலிப்டினம்ங்கிற நுண்ணூட்டத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம். இது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து மலைப்பகுதிகளில் தான் இந்த மாலிப்டின சத்து வந்து அதிக அளவில் நமக்கு பற்றாக்குறையாக காணப்படும். அமில நிலங்களில் பொதுவாக நம்ம சொல்லலாம், எங்கே வேணாலும் கூட இருக்கலாம், பட் அமில நிலங்களில் இந்த சத்தினுடைய பற்றாக்குறை வந்து அதிக அளவில் காணப்படும். ரெண்டாவது வந்து இந்த மாலிப்டினம்னு பார்த்திங்கன்னா நம்ம தலைச்சத்து மாதிரியே தான் இது வந்து நம்ம தலைச்சத்தை பயிர்களில் நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய தொழிலை வந்து இதை மிக அழகாக வேர்பகுதிகளில் வந்து இருந்துக்கிட்டு இது வந்து செய்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ரஜனை வந்து நம்ம தலைச்சத்தை பயிர் உபயோகிக்கிறதுல வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட் ரிடக்டேஸ் அப்படின்னு ஒரு வினை யூக்கி ஒன்று இருக்குது. அந்த வினை யூக்கி தான் வந்து நமக்கு வந்து இந்த தலைச்சத்தை வந்து நமக்கு வந்து நல்ல பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யுது, பயிர் பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யுது. அது வந்து அதனோட செயலாற்றும் திறனில் வந்து இந்த மாலிப்டினம் சத்து வந்து அதிக அளவில் வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால மாலிப்டினம் வந்து ஒரு மிக முக்கிய நுண்ணோட்டமாக நம்ம வந்து பயிர்களுக்கு சொல்லலாம். இது வந்து காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா பயிர்களோட அந்த இலைன்னு எடுத்துட்டோம்னா தண்டு பகுதி ஒன்று இருக்கும், நடுப்பகுதி ஒன்று இருக்கும், நரம்பு பகுதி, அடுத்தது இலை பரப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இலையோட அந்த பரப்பளவு குறைஞ்சி போய் வால் மாதிரி இருக்கும், அந்த நடு நரம்பு மட்டும்தான் உங்களுக்கு, அந்த நடுத்தண்டு பகுதி மட்டும்தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா சாட்டை மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பார்த்திங்கன்னா இலை மாதிரியே தெரியாது அதை பார்த்தோம்னா. அதுதான் வந்து இதனோட இந்த மாலிப்டினத்தோட முக்கியமான ஒரு பர்டிகுலராக இது வந்து நமக்கு இந்த முட்டைக்கோசு பயிர்லேயும் காலிஃப்ளவர் பயிர்லேயும் இதை வந்து நம்ம அதிக அளவில் இந்த பற்றாக்குறைகள் அறிகுறிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சத்து எப்படி நம்ம மேலாண்மை செய்யலாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். இந்த சத்து வந்து நம்ம அமில நிலங்களில் தான் அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொன்னேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சோடியம் மாலிப்டேட்டு இல்லைனா அம்மோனியம் மாலிப்டேட்னு இருக்குது. இது அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியதில்லை. இப்போ சோடியம் மாலிப்டேட் அப்படின்னு இருந்ததுன்னா 0.25 to 0.25 kg அரை கிலோ வரைக்கும் நம்ம வந்து இந்த சத்து வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு வந்து இந்த அமில நிலங்களில் இந்த மாலிப்டின பற்றாக்குறையை நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நுண்ணூட்டங்கள்லாம் ஒரு 6 வகையான நுண்ணூட்டங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நுண்ணூட்டங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றும் தனித்துவம் வாய்ந்தது. ஒரு ஒரு நுண்ணூட்டமும் முக்கியமாக பயிர் விளைச்சல்லையும் மகசூல்லையும் சரி தரத்துலேயும் சரி இது முக்கிய பங்காற்றுறதுனால இந்த சத்துக்களை வந்து நம்ம கரெக்டான அளவில் நம்ம மண்ணை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அது பற்றாக்குறையாக இருந்தால் எந்த சத்து பற்றாக்குறையாக இருக்கோ அந்த சத்துக்களை நம்ம பயன்படுத்தினோம்னா கட்டாயமாக நம்ம மண் வளத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பயிர் வளத்தையும் நம்ம பாதுகாக்கிறதோட நாமளும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு உங்கள் கிட்டேருந்து விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.